அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. நவம்பர் மாதம் 30 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை இலங்கை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதில் இந்திய அரசு உறுதியாக இருப்பதாக இந்திய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இன்று சென்னையில் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
அவர்கள் முயற்சி 13வது திருத்தத்தை சிதைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று. நம்முடைய முயற்சி 13வது திருத்தத்தை காப்பாற்ற வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்ற.
இலங்கையின் வடகிழக்கில் இந்துக்களின் மத உரிமைகள் பறுக்கப்படுவதாக இந்து மாமன்றம் குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த செய்திகள்.
எதை ராமநாதன் வளர்க்க விரும்பினாரோ அதெல்லாம் அளிக்கப்படுகிறது, நாடே அழிந்து கொண்டு போகிறது. உண்மையிலே சிவப்பன் ராமநாதனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியவர்கள் சிவப்பன் ராமநாதன் காத்த சிங்கள இனத்தலைவர்கள் இன்று இப்படி அட்டுழியம் செய்கிறார்கள் என்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து நான் சொன்னேன்.
இந்த குற்றச்சாட்டு குறித்து இலங்கை ராணுவத்தின் மறுப்பு. இலங்கையில் காவல்துறையில் இருந்த நிலையில் கொல்லப்பட்டவர்கள் குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் புபலரட்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
கடலில் இருக்கின்ற ஒரு கப்பலில் வைக்கப்பட்டிருக்கும் சிரியாவின் மிகவும் மோசமான ரசாயன ஆயுதங்களை அமெரிக்கா அளிக்க முன்வந்திருப்பதை சர்வதேச ரசாயன ஆயுத கண்காணிப்பாளர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இதற்கான தொழில்நுட்பத்தையும் முழுமையான நடவடிக்கை அனுசரணையையும் நிதியுதவியையும் வழங்கியிருப்பதாக ரசாயன ஆயுதங்களை தடுப்பதற்கான அமைப்பு கூறியிருக்கின்றது.
I think it's a very important breakthrough. It's clear, it's technically feasible. It's a tremendous commitment.
டிசம்பர் மாத இறுதியில் இந்த ஆயுதங்கள் சிரியாவின் அரசாங்க உதவியுடன் அங்கிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்படும் என்று சிரியாவின் அந்த அமைப்பின் தலைவர் கூறியிருக்கின்றார். இது முக்கிய முன்னேற்றம் என்று கூறியிருக்கின்ற அவர், ஆயினும் இன்னும் தாண்டப்பட வேண்டிய நடைமுறை மற்றும் பாதுகாப்பு சவால்கள் நிறைய இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
யுக்ரைன் தலைநகர் கியேவில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கூட்டு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சத்திட மறுத்த அரசாங்கத்தை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று நடந்த போராட்டங்களுக்குள் காவல்துறையினர் புகுந்து நடத்திய தாக்குதல்களுக்கு பின்னரும் அங்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து காவல்துறை வாகனங்களுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வருகின்றனர். அதிபர் விக்டர் யானுகோவிச் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்பந்தத்தை நிராகரித்தமை அங்கு மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பலைகளை உண்டு பண்ணியிருக்கிறது. ஆனாலும் அவருக்கு அவரது சொந்த பகுதியான தொழிலாளர்கள் பெரும்பான்மையாக வாழும் கிழக்கு யுக்ரைனில் பெரும் ஆதரவு இருப்பதாக பிபிசி செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
பாங்காக்கில் தாய்லாந்தின் பிரதமர் யிங்லக் சினவத்ரா அவர்களின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்ட பேரணி ஒன்றுக்கருகாக அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் பொதுமக்களையும் வாகனங்களையும் தாக்கியிருக்கின்றார்கள். மாணவர்கள் உட்பட ஒரு கூட்டத்தினர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு ஆண்களை தாக்கி ஒரு டாக்ஸியின் கண்ணாடிகளை உடைத்து பின்னர் அரசு ஆதரவாளர்கள் வந்த ஒரு பஸ்ஸையும் தாக்கியிருக்கின்றார்கள். கற்களாலும் நாற்காலிகளாலும் அடித்து வாகனங்களின் கண்ணாடிகளை அவர்கள் உடைத்தார்கள். இங்கிலக் அவர்களின் ஆட்சியை வீழ்த்தும் முகமாக ஞாயிறன்று அரசாங்க கட்டிடங்களை தாக்குமாறு அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் தலைவரான சுதேப் தௌக்ஸ்மான் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்.
33 பயணிகளுடன் காணாமல் போயிருந்த மொசாம்பிக் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சிதிலங்கள் வடகிழக்கு நபீபியாவில் கிடைத்திருக்கின்றன. விமானம் எரிந்து சாம்பலாகிவிட்ட நிலையில் எவரும் உயிரோடு தப்பவில்லை என்று நபீபியாவின் காவல்துறையினர் கூறுகின்றனர். மொசாம்பிக்கிலிருந்து அங்கோலா நோக்கி வெள்ளியன்று புறப்பட்டிருந்த நிலையில் இந்த விமானம் காணாமல் போனது. பெரும்பாலும் மொசாம்பியர்கள் அல்லது அங்கோலா நாட்டவர்கள் இருந்த அந்த விமானத்தில் போர்த்துகீஸ்தவர்களும் இருந்திருக்கின்றனர்.
எகிப்தில் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து புதிதாக கொண்டுவரப்பட்டிருக்கின்ற சட்டங்களை எதிர்த்து கெய்ரோவில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மதசார்பற்ற செயற்பாட்டாளர்கள் மீது போலீசார் கண்ணீர் போய் பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். எங்களையும் இதில் சேர்த்துக்கொள்ள நாங்கள் தயார் என்ற துணிப்பொருளில் அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தினார்கள். இந்த போராட்டத்தின் ஏற்பாட்டாளர்களை கைது செய்ய வேண்டும் என்று இந்த வாரம் முற்பகுதியில் அரசு தரப்பு சட்ட அதிகாரியினால் உத்தரவிடப்பட்டதுக்கு எதிராக அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். 10 பேருக்கு அதிகமாக சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்டத்தை அல்லது பேரணியை நடத்த வேண்டுமானால் 3 நாட்களுக்கு முன்னதாகவே அரசாங்கத்தின் அனுமதியை அதற்காக பெற வேண்டும் என்று அந்த புதிய சட்டம் கூறுகின்றது.
ஜப்பானின் அரசர் அக்கிட்டோவும் அரசி மிச்சிகோவும் ஒருவார கால அரச முறை பயணமாக இந்தியா சென்றிருக்கிறார்கள். ஆட்சியில் உள்ள ஜப்பானிய அரசர் ஒருவர் இந்தியா சென்றிருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பம் இதுவே. டெல்லியில் மூத்த அரசு தலைவர்களை சந்திக்க இருக்கின்ற இவர்கள் வரும் புதன்கிழமை சென்னைக்கு செல்ல இருக்கிறார்கள். டோக்கியோவிலிருந்து புறப்பட முன்னர் பேசிய அரசர் அக்கிட்டோ தனது பயணம் இருநாட்டு உறவுகளை மேலும் வளர்க்க உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முடிக்குரிய இளவரசர் மற்றும் இளவரசியாக இருந்தபோது இவர்கள் அவர்களின் திருமணத்துக்கு பின்னர் ஓராண்டு கழித்து கடைசியாக 1960 ஆண்டில் இந்தியா சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய இலங்கை கண்ணோட்டங்கள். இலங்கை தமிழர்களின் வாழ்வுரிமையும் இந்திய அரசின் நிலையும் என்ற தலைப்பில் சென்னையில் இன்று சனிக்கிழமை மாலை நடந்த கருத்தரங்கத்தில் பேசிய இந்திய நடுவணரசின் அமைச்சர் ப. சிதம்பரம், இலங்கையின் 13வது அரசியல் சட்ட திருத்தத்தையும் இலங்கை தமிழர்களையும் இந்திய அரசு ஒருநாளும் கைவிடாது என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கை குறித்து அவர் பேசிய பேச்சின் சில முக்கிய பகுதிகளை அடுத்து கேட்கலாம்.
அவர்கள் முயற்சி 13வது திருத்தத்தை சிதைக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்று. நம்முடைய முயற்சி 13வது திருத்தத்தை காப்பாற்ற வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்றார். இறையாண்மை பெற்ற ஒரு நாடு, நாம் அந்த இறையாண்மை பெற்ற நாடனுடைய அண்டை நாடு. ஒரு இறையாண்மை பெற்ற ஒரு நாட்டுக்கும் அண்டை நாட்டுக்கும் இடையே விவாத பொருளாக 13வது திருத்தம் மாறியிருக்கிறது. ஒரு நாளும் 13வது திருத்தத்தை நாம் கைவிட மாட்டோம், ஒரு நாளும் தமிழர்களை நாம் கைவிட மாட்டோம். ராஜீவ்காந்தி அவர்கள் பெயரால் நான் இங்கே சூளுரைக்கிறேன், 13வது திருத்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய அரசு மேற்கொள்ளும் என்று நான் உங்களுக்கு உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இலங்கையிலே நடந்த இனப்படுகொலைக்கு விசாரணை நடத்த வேண்டும், காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட அந்த தீர்மானத்தை கொஞ்சம் நீர்த்து போன தீர்மானம்தான். நாம் எதிர்பார்த்த கடுமையான வாசகங்கள் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்தாலும் அதுதான் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தை ஆதரித்து இந்தியா வாக்களித்தது. ராஜபக்சேக்கு கடும் கோபம். இந்தியா அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஆதரித்து வாக்களித்ததுதான் அவருக்கு கடும் கோபம். மற்ற நாடுகள் வாக்களித்ததை பற்றி அவர் கவலைப்படவில்லை, இந்தியா வாக்களித்தது. ஆகின்று தமிழர்களுக்காக அங்கே இந்திய அரசு குரல் கொடுக்கிறது, பணம் செலவழிக்கிறது, இலங்கை அரசை அங்கே அழுத்தம் தருகிறது, அவர்கள் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அழுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் டெல்லியிலே காங்கிரஸ் அரசு இருப்பதால் தான் அது நடைபெறுகிறது. இறுதியாக மூன்று விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, 13வது திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு வடக்கு மாநிலம் கிழக்கு மாநிலம் இரண்டையும் இணைத்து ஒரு மாகாணமாக தமிழர்களுடைய ஆட்சி அதிகாரம் உள்ள ஒரு மாகாணமாக மாற்றுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய அரசு நம்முடைய கட்சி எடுக்கும். ஒரு நாளும் இதிலே நம்முடைய நிலையை நாம் தளர்த்தி கொள்ளப் போவது கிடையாது. இலங்கையிலே போர் முடிந்த காலத்திலே நடந்த இனப்படுகொலையை பற்றிய விரிவான தெளிவான உண்மையான உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையான விசாரணை நடந்து அந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படும் வரை நம்முடைய முயற்சி நிற்காது. இலங்கை மக்களுக்கு அரசியல் உரிமைகள் வாழ்வாதாரத்தை பெற்றுத்தர முயற்சி தொடரும். அதே நேரத்தில் உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம், சாலைகள், ரயில் பாதைகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், மீண்டும் விவசாயம் தழைப்பதற்கான உதவிகள், வீடுகள் ஆக அனைத்து முயற்சிகளும் செய்து வருகிறோமே, பல கோடி ரூபாய் செலவழித்து வருகிறோமே. நம்முடைய அரசு தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் வரை தொடர்ந்து இந்த காரியத்தை 5 ஆண்டுகள் தேவைப்பட்டால் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் தேவைப்பட்டால் 10 ஆண்டுகள், எவ்வளவு பணம் தேவைப்படுகிறதோ அவ்வளவு பணமும் அங்கே செலவழித்து தமிழர்களுக்காக, அவர்கள் வாழ்வாதாரத்துக்காக, அவர்கள் வாழ்க்கைக்காக அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய அரசு மேற்கொள்ளும் என்ற உறுதியை நான் தருகிறேன்.
இந்திய மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். இதேவேளை இலங்கை கடற்படையினருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப் போவதாக இந்திய கடற்படை தலைமை தளபதி அறிவித்திருப்பதாக இலங்கை ஜனாதிபதியின் மாளிகை செய்திக்குறிப்பு கூறியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கை கடற்படை அதிகாரிகளுக்கு பிடெக் எனப்படுகின்ற 4 வருட காலத்துக்கான தொழில்நுட்ப பட்டக்கல்வியை வழங்க இந்திய கடற்படை முன்வந்திருக்கின்றது. இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய கடற்படையின் தலைமை படை அதிகாரியான அட்மிரல் டிகே ஜோஷி அவர்கள் இலங்கை அதிகாரிகளுக்கு இந்த கல்வி பயிற்சியை வழங்கும் வாய்ப்பை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க இந்திய கடற்படை தயாராக இருப்பதாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களிடம் கூறியிருக்கின்றார். இந்த பட்டக்கல்வி திட்டத்தில் இணைய உலக நாடுகள் மத்தியில் இருந்து கடுமையான போட்டி இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். இலங்கை படை அதிகாரிகளுக்கு இந்தியா பயிற்சிகள் வழங்குவது தொடர்பில் ஏற்கனவே தமிழகத்தில் எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் இந்திய கடற்படை தலைமை அதிகாரியின் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. இந்திய கடற்படையின் தலைமை அதிகாரியான அட்மிரல் ஜோஷி அவர்கள் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்தது தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இலங்கை இந்திய கடற்பரப்பில் கடற்கொள்ளையை தடுப்பது குறித்தும் இந்த சந்திப்பில் உரையாடப்பட்டிருக்கின்றது. இந்த பிராந்தியத்தில் கடற்கொள்ளை சம்பவங்கள் குறைந்திருக்கின்ற போதிலும் இது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய கடற்படைகள் கணிசமான அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இந்திய கடற்படை அதிகாரி கூறியிருக்கின்றார்.
செய்தியை தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். இலங்கையில் இந்து மக்களின் மத உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்படுவதாக அகில இலங்கை இந்து மாமன்றம் கூறியிருக்கிறது. ஜனாதிபதியிடம் விடுத்த கோரிக்கைகளுக்கு இதுவரை பலன் கிடைக்காத நிலையில் அடுத்த கட்டமாக சர்வதேச சமூகத்திடம் தங்களின் பிரச்சினைகளை கொண்டு செல்ல இருப்பதாக இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன் தெரிவித்திருக்கிறார். கந்தையா நீலகண்டன் அவர்களிடம் இதுகுறித்து பேசினார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வடமாகாண முதலமைச்சர் தனது ஆட்சிக்குட்பட்ட நிலத்தின் ஒரு பகுதியில் போக முடியாமல் இராணுவ ஆட்சி மறைத்து வைத்திருக்கிறது. அந்த நிலை அவருக்கென்றால் இந்து மக்களுக்கு மற்றவருக்கு எப்படி இருப்பதை உலகம் அறிந்திருக்கும் என்று. சிவபொன் ராமநாதன் தினமின்று சிவபொன் ராமநாதனின் சிலைக்கு ஜனாதிபதி செயலகத்திலே மாலை அணிவித்து கௌரவித்து விட்டு வந்திருக்கிறோம். நான் சொன்னேன், இந்த நாட்டின் முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதியின் செயலகத்திலிருந்து பேசுகிறேன். இங்கே நிற்கிற பொழுது எனக்கு அளவேண்டும் போல் இருக்கிறது. சிவபொன் ராமநாதன் இங்கே இருந்திருந்தால் சிலியாக இல்லாமல் எழுந்து அழுதிருப்பார். ஏனென்றால் இந்த நாட்டிலே கல்லூரிகள் அமைத்து, பாடசாலைகள் அமைத்து, ஆலயங்கள் அமைத்து சமுதாயத்தை வளர்க்க ஆசைப்பட்ட ஒரு பெருமகன். இந்த நாட்டிலே இன்று பாடசாலைகள் அளிக்கப்படுகின்றன, ஆலயங்கள் அளிக்கப்படுகின்றன. எதை ராமநாதன் வளர்க்க விரும்பினாரோ அதெல்லாம் அளிக்கப்படுகிறது. நாடை அழிந்து கொண்டு போகிறது. உண்மையிலே சிவபொன் ராமநாதனுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டியவர்கள் சிவபொன் ராமநாதன் காத்த சிங்கள இன தலைவர்கள் இன்று இப்படி அட்டுழியம் செய்கிறார்கள் என்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்தே நான் சொன்னேன்.
வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதாக கூறியிருந்தீர்கள், குறிப்பாக என்ன பிரச்சனை ஏற்பட்டது?
கலாநிதி ஆறு திரும்புக என்ன தொடர்பு கொண்டு கீரிமலைக்கு அருகே இருக்கின்ற பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்த இரண்டு ஆலயங்கள் அளிக்கப்பட்ட செய்திகள் வந்திருக்கின்றன வியாழக்கிழமை செய்தியில். அதற்கு மேலாக புதன்கிழமை இரவு இன்னும் ஒரு ஆலயம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தார். உடனடியாக நாங்கள் வடமாகாண முதலமைச்சரை தொடர்பு கொண்டு சொன்னோம், நீங்கள் அங்கே செல்ல வேண்டும், சென்று நிலைமையை பார்த்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அறிவித்ததும் அவர் ஒரு மதிய போதின வேலை அப்படி இருந்தும் உடனடியாக ஐயர்மாரையும் கூட்டிக் கொண்டு வாகனத்திலே சென்றார். சென்று அந்த பாதுகாப்பு வளைய எல்லையிலே அவர் போன பொழுது அவர் மறைக்கப்பட்டார். பாதுகாப்பு படையினர் மேலிடத்த கழுத்து போட்டு வந்து சொன்னார்களாம், உங்களை உள்ளுக்கு போக அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு வளையம் யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த நாட்டின் படைகளின் முப்படைகளின் தளபதியாக இருப்பவர் இந்த நாட்டின் ஜனாதிபதி.
இந்த பாதுகாப்பு வளையங்கள் எல்லாம் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை அரசாங்கம் கூறுகிறது.
சரியானது இல்லையோ என்று தெரியாது. அது நாங்கள் சேலஞ்ச் பண்ணி போவது கூட இடமில்லாத கட்டத்திலே இருக்கிறோம்.
நீங்கள் ஒரு சட்ட நிபுணர், அதே போல வடக்கு மாகாண முதலமைச்சர், ஒரு முன்னாள் நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர், இந்த பிரச்சனையை இப்படி தடாலடியாக உள்ளே நுழைவதற்கு பதிலாக சட்ட ரீதியாக ஏன் முகம் கொடுக்க முடியாது?
இந்த நாட்டின் பிரதம நீதியரசருக்கு நடந்ததை உங்களுக்கு தெரியும். அப்படியான சூழ்நிலை இருக்கிறோம். நான் சட்டத்திறனியா இருந்தாலும் வெட்கத்துடன் சொல்கிறேன் ஐயா, சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய நிலையே இல்லை.
வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும் போது நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதாக கூட கூறியிருந்தார். தெற்குக்கு
அவரின் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் என்று நம்ப முடியாத நிலையிலே நடக்கின்றன எல்லாம்.
சில காலத்துக்கு முன்பாக இந்து மாமன்றம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தது. அதாவது அதியுயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் இருக்கின்ற இந்து ஆலயங்களில் வழிபாடு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீங்கள் விடுத்திருந்தீர்கள். அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் கிடைத்திருக்கிறது?
ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. நாங்கள் திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னது, ஒரு ஒரு நாட்டிலே ஒரு ஆலயத்திலாவது பூஜை நடக்காட்டால் அந்த அங்கே ஆட்சி நிலைக்காது. நாங்கள் 2002 இவர் இதுக்கு முந்தி இருந்த ஜனாதிபதிக்கும் இதைத்தான் சொன்னோம். இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறோம். எங்களது நீங்கள் நம்புகிறீர்கள் சமயம் ஆன்மீகம் என்று, ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனபடியால் எங்களை விடுங்க, தேவையான நாங்கள் எங்களை தனியை விடாவிட்டால் நாங்கள் உங்களது படையின் பிரதிநிதிகள் அரசாங்க இந்து தினக்கள அதிகாரிகளுடன் சென்று பார்க்கிறோம் என்று. இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை.
அடுத்த கட்டமாக இந்து மாமன்றம் என்ன செய்ய போகிறது?
இது பற்றி ஒரு முழுமையான அறிக்கை தயாரித்து சர்வதேச கவனத்திற்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை கொண்டு வர இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய நிலையிலே தமிழ் மக்களின் நம்பிக்கை சர்வதேச தலைப்பாட்டில் தலையிட்டினால்தான் இந்த அரசாங்கம் ஓரளவு நிவாரணத்தாலும் தரும் என்று.
கந்தையா நீலகண்டன் அவர்கள். இதேவேளை அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் இந்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை ராணுவம் மறுத்திருக்கிறது. இதுகுறித்து ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
යාපනයේ හෝ වෙනත් කිසිදු ප්‍රදේශයක ආගමික සිද්ධස්ථාන විනාශ කිරීමට හමුදාවන්
යාල්පාණத்திலோ வேறு எந்த இடத்திலோ மத வழிபாட்டு தலங்களை அழிக்கும் வேளையில் ஒருபோதும் இலங்கை இராணுவத்தினர் ஈடுபட்டதில்லை. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் நடந்ததாக கூறப்படும் சம்பவமும் பொய்யான செய்தியை அடிப்படையாக கொண்டு கூறப்பட்டிருக்கிறது என்ற இலங்கை ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவிடம், அப்படியென்றால் அங்கு சென்று பார்ப்பதற்கு ஏன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களை நீங்கள் அனுமதிக்கவில்லை என்று மீண்டும்
கேட்டேன்.
அது இப்போது அதிக பாதுகாப்பு வலயம் இல்லை, ராணுவ முகாம் தான் அது. எந்த ஒரு ராணுவ முகாமுக்குள்ளும் அழைப்பு இருப்பவர்களுக்கும் சிறப்பு அனுமதி இருப்பவர்களுக்கும் மட்டும்தான் உள்ளே சென்று பார்க்க முடியும். நாட்டின் எல்லா ராணுவ முகாம்களின் நடைமுறையும் அதுதான் என்றார் இலங்கை ராணுவ பேச்சாளர். குற்றச்சாட்டு ஒன்று வந்திருக்கும் போது உள்ளே ஒன்றும் நடக்கவில்லை என்பதை காட்டுவதற்காகவாவது அனுமதியை வழங்கியிருக்கலாம் தானே? யாரையும் விசேடமாக அழைத்து நாங்கள் உள்ளே என்ன செய்கிறோம் என்ன செய்யவில்லை என்று காட்ட வேண்டிய தேவையில்லை. அரசாங்கம் ராணுவ முகாமை அமைப்பதற்காக காணிகள் அமைச்சினூடாக தேவையான அனுமதியை பெற்றிருக்கின்ற பகுதிதான் அது. ராணுவ முகாம்களுக்குள் நடக்கும் வேலைகள் வெளி சமூகத்துக்கு காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றார் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய. விக்னேஸ்வரன் என்பவர் சாதாரண நபர் அல்ல, அவர் அந்த பிரதேசத்தின் முதலமைச்சர். தமது மக்களின் சார்பாக அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்குது தானே என்று அவரிடம் மீண்டும்
கேட்டேன்.
அந்த பகுதியில் பொதுமக்கள் எவரும் வசிக்கவில்லை, இராணுவத்தினர் மட்டும்தான் அந்த முகாம் பகுதிக்குள் இருக்கிறார்கள். சாதாரண பொதுமக்கள் வசிக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கின்ற எல்லா கோயில்களிலும் பூசை வழிபாடுகளை நடத்துவதற்கு இராணுவத்தினர் ஒரு காலத்திலும் எந்தவிதமான இடையூறுகளை விளைவித்ததில்லை. யாழ்ப்பாணத்தின் மக்கள் வாழ்விடங்களில் மத சுதந்திரத்துக்கு எந்தவிதமான தடைகளும் கிடையாது என்ற இலங்கை ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிக சூரிய, மக்கள் வசிக்காத அதி உயர் பாதுகாப்பு வலயங்களுக்குள் உள்ள இந்து ஆலயங்களில் பூஜை வழிபாடு நடத்த வேண்டும் என்று கோருவது நியாயமில்லை என்றும் தமிழோசியிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தியை தொகுத்திருந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையில் காவல்துறையால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தபோது கொல்லப்பட்டவர்கள் குறித்து விசாரிக்க ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அண்மை காலத்தில் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பின்பு போலீசாரின் துப்பாக்கி பிரயோகம் காரணமாக மரணமடைந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு இலங்கை சட்டவாதிகளின் சங்கம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அந்த சங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பாக ஆராயும் விசேட குழுவின் தலைவர் சட்டவாதி லால் விஜயநாயக் இதனை தெரிவித்தார். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் பின்பு போலீசாரின் துப்பாக்கி பிரயோகம் காரணமாக மரணித்த சம்பவங்கள் அண்மை காலத்தில் அதிகரித்துள்ளது. மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஆயுதங்களை காண்பிக்க சென்ற போது சந்தேக நபர்கள் போலீசார் மீது தாக்குதல்களை நடத்த முயற்சித்த போதே அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள நேரிட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனை எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. கை விலங்குகளுடன் கொண்டு செல்லப்படும் ஒரு சந்தேக நபர் போலீசார் மீது தாக்குதல்களை நடத்துவது எப்படி என்ற சந்தேகம் எமக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே அண்மை காலத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூடு காரணமாக மரணித்த சந்தேக நபர்கள் தொடர்பாக விரிவான விசாரணையொன்று மேற்கொள்வது அவசியம் என்று தெரிவித்தார் சட்டவாதி லால் விஜயநாயக். மேலும் கருத்துக்களை தெரிவித்த சட்டவாதி லால் விஜயநாயக் இலங்கை அரசியல் யாப்புக்கமைய குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்றம் வசமுள்ள இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு போலீசாருக்கு சட்டத்தின் கீழ் அவகாசம் இல்லை. எனவே சட்டத்துக்கு அப்பால் சென்று போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்பாக விசாரணையொன்று மேற்கொள்ளுமாறு நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று தெரிவித்தார் இலங்கை சட்டவாதிகளின் சங்கத்தின் விசேட குழுவின் தலைவர் சட்டவாதி லால் விஜயநாயக்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தியரங்கத்தில் அடுத்து சீன செய்தி ஒன்று. சீனாவில் இருக்கும் கடூழிய முகாம்களை அந்நாடு மூட முடிவு செய்திருப்பதன் பின்னணியை அலசுகிறார் மார்டின் பேட்டியன்ஸ். தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சிவகன்.
விசாரணையுமின்றி மேன்முறையீட்டுக்கான வாய்ப்புமின்றி எவரையும் 4 வருடங்கள் வரை சிறைக்கு அனுப்புகின்ற திட்டம் ஒன்று சீனாவில் இருக்கின்றது. 1950 முதல் சீனாவெங்கிலும் சிறு குற்றங்களை செய்வோரும் மாற்றுக் கருத்தாளர்களும் இந்த சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த கடூழிய முகாம்களின் மூலம் மீள் கல்வி ஊட்டுவதற்கான இந்த திட்டத்தை ஒழிக்கப் போவதாக சீனா இப்பொழுது கூறத் தொடங்கியிருக்கின்றது. இந்த வருடம் முற்பகுதியில் சீனா வங்கிலும் இருக்கின்ற 260 கடூழிய முகாம்களில் 160,000 பேர் அடைக்கப்பட்டிருந்ததாக அரசாங்க புள்ளி விவரங்கள் கூறின. அந்த கடூழிய முகாமின் முன்னாள் கைதியான லியூ குவா கடந்த மாதம்தான் அதிலிருந்து விடுதலை ஆகியிருக்கின்றார். ஐம்பது வயதான லியூகுவாவுக்கு அந்த முகாமில் தான் அனுபவித்த கொடூரங்கள் இன்னமும் அழியா வடுக்களாக நெஞ்சில் நிற்கின்றன. தனது சிறிய அடுக்குமாடு வீட்டில் வைத்து அந்த முகாமை பற்றி அவர் விவரித்தார். காலை 6:30 எழுந்து மோசமான உணவை உண்டு 11 மணி நேரம் வேலை செய்து அவர்கள் செய்கின்ற சித்திரவதைகளையும் அனுபவிப்பது அவரது அன்றாட வழக்கம். 2010 கைது செய்யப்பட்டு பீஜிங்கின் தெருக்களில் இழுத்துச் செல்லப்பட்டு முகாமில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அரசாங்கம் மக்களின் காணிகளை சுயவரிப்பதற்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, அதற்கு எந்தவிதமான விசாரணையும் நடக்கவில்லை. ஆனால் தனது 2 வருட தடுப்பு காலத்தில் 2 குழந்தைகளின் தாயான அவர் செய்ததுதான் மிகவும் முக்கியமான விஷயம். இராணுவத்தினருக்கான உடைகளை தைப்பது அங்கு அவருக்கு வேலை. காவலாளிகள் பார்க்காத வேலைகளில் துணியை திருடி அதில் தனது ரகசிய டைரியை அவர் அங்கு எழுதி வந்திருக்கின்றார். இராணுவ கோட்டுக்கு கீழே வைத்து தைக்கின்ற லைனிங் துணியில் அவர் தனது டைரியை எழுதி வந்திருக்கின்றார். பின்னர் அதனை முகாமுக்கு வெளியே மறைத்து அவர் கொண்டு வந்தும் விட்டார். அடுக்கடுக்கான பல துண்டு துணிகளில் அது எழுதப்பட்டிருக்கின்றது. அவற்றில் சில செலோ டேப்புகளால் ஒட்டப்பட்டும் இருக்கின்றன. அவற்றில் ஒரு நீல பேனாவால் அவர் எழுதி வந்திருக்கின்றார். முகாமில் இருக்கின்ற பொழுது ஒரு சிவப்பு பையில் வைத்து அவற்றை அவர் காப்பாற்றி வந்திருக்கின்றார். வேறு கைதிகள் அதனை வெளியே கடத்தி வந்து அவரிடம் கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல வேளை இவரிடமும் அகப்படவில்லை. தான் விடுதலையான பிறகு அந்த துணிகள் அனைத்தையும் அவர் சேர்த்து
விட்டார்.
நான் மேலதிகமாக வேலை செய்ய மறுத்தால் அந்த காவலாளிகள் என்னை அடிக்க ஆரம்பிப்பார்கள். எனது வாயை பொத்தி தலைமுடியை கொத்தாக பிடித்து அவர் அடிப்பார்கள். எனக்கு குத்தி கொண்டே எமது உத்தரவு ஏற்காவிட்டால் இதுதான் உனக்கு நடக்கும் என்று அவர்கள் கூறி மிரட்டுவார்கள். நாங்கள் அடிமைகளைப் போல நடத்தப்பட்டோம். கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிமைகளாக நாங்கள் நடத்தப்பட்டோம் என்றார் லியூ குவா. 50 வருடங்களுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீனாவின் கடூழிய முகாம்களின் மூலமான மறுகல்வி திட்டம் என்பது ஆரம்பத்தில் அரசியல் எதிரிகளை மௌனமாக்குவதற்காகவே பயன்படுத்தப்பட்டது. அண்மை காலமாக சிறு குற்றவாளிகளும் மாற்றுக் கருத்தாளர்களும் இதன் மூலம் விசாரணையின்றி 4 வருடங்கள் வரை சிறையில்
அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இந்த முகாம்கள் மூடப்பட்டால் அது நல்ல செய்தி என்று கூறுகின்றார் மனித உரிமை சட்டத்திறனியான ஃபூ சி கியாங். ஆனால் அவை மூடப்பட்டாலும் மாற்றுக் கருத்தாளர்கள் வேறு வழிகளில் மிகவும் மோசமாக கையாளப்படுவார்கள் என்றும் அவர்
கூறுகின்றார்.
அதிபர் ஜி பதவிக்கு வந்த பொழுது அவர் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தி நீதி முறைமையின் சுதந்திரத்தை மேம்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது நடக்கவில்லை. தற்பொழுது கட்சி கடூழிய முகாம்களை மூடுகின்றது. ஆனால் அது மாற்றுக் கருத்தாளர்களை அடக்குவதற்கு வேறு வழிகளை கையாளும். இங்கு மனித உரிமை நிலவரங்கள் மேலும் மோசமடைய போகின்றது தான் நான் நினைக்கின்றேன் என்றார் பூ கியாங். தனது வீட்டில் லியூ குவா அவர்கள் சமைத்துக் கொண்டிருக்கின்றார். வளமை நிலைமைக்கு திரும்புவதற்கு அவர் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார். 3 தலைவர்களில் மொத்தமாக 4 வருடங்கள் அவர் முகாமுக்கு அனுப்பப்பட்டார். அங்கு தான் அனுபவித்த கொடுமைகளை மறப்பது என்பது அவருக்கு மிகவும்
கடினம்.
விலங்குகளைப் போல அவர்கள் எங்களை நடத்தினார்கள். ஆனால் நாங்கள் மனிதர்கள் தானே, இந்த நாட்டின் குடிமக்களாக எல்லோரையும் போல அனைத்து உரிமைகளும் எங்களுக்கு இருக்கின்றன தானே என்றார் லியூ குவா. இப்பொழுது அந்த முகாம்கள் மூடப்பட்டாலும் கூட லியூ குவாவை போன்றவர்களுக்கு மன அமைதி திரும்புவது என்பது மிகவும் சிரமமானதாகவே இருக்கப் போன்றது. கடந்த காலங்களில் தற்கொலை செய்து கொள்ளவும் அவர் முயற்சித்திருக்கின்றார். தன்னை மீண்டும் பிடித்து அந்த முகாம்களில் அடைப்பதற்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் என்றும் அவர் நம்புகின்றார்.
பிபிசியின் மார்ட்டின் பேஷன்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சேவகன். நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது நேயர் நேரம். தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சேவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சிவகன்.
ஆம்,
இலங்கையில் வடமாகாண சபை உறுப்பினர்களின் வீடுகள் மீது நடந்த தாக்குதல் குறித்து எடுத்துக் கொண்ட கனடா மோன்றியல் நேயர் நாராயணபிள்ளை நவரத்னம், இலங்கையின் வடபகுதியில் அரசியல் கட்சியினர் நாள்தோறும் தாக்கப்பட்டும் அவர்களது வீடுகள் இரவு நேரத்தில் உடைக்கப்பட்டும் வருகின்றன. இதனை செய்வது ராணுவம்தான் என்பது அனைவருக்கும் தெரிந்தபடியும். இது தொடர்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலமைச்சர் இன்று வரை அரசுடன் இதுதொடர்பான என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பதை மக்கள் அறிய ஆவலாக இருக்கின்றார்கள் என்று இருக்கின்றார்.
காஞ்சிபுரம் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை குறித்த தீர்ப்பு பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், சங்கரராமன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுதலை பெற்றனர் என்ற செய்தியை தமிழிசை மூலம் அறிந்தேன். கலியுகத்தில் தெய்வம் நின்று கொள்ளாவிட்டாலும் உண்மையான குற்றவாளிகளை பொறுமையாக மென்று கொள்ளும் என்கிறார்.
இதே தீர்ப்பு குறித்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதியிருக்கின்ற ராம்ஜி முருகையா, அப்படியெனில் சங்கரராமன் கொலையாளி யார்? இன்னும் காலம் இருக்கின்றது. 20 வருடம் சென்ற பின்பு குற்றவாளிகள் ஏற்றி எழுதிய பின்பு என் வம்சத்துக்கே உயிராபத்து இருந்தது, அதனால்தான் குற்றவாளிகளை தண்டிக்க முடியவில்லை, அதனை நினைத்து இன்று வருந்துகின்றேன் என்று கூறுவார்கள் என இருக்கின்றார்.
கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது பற்றி எழுதும் பெங்களூர் நேயர் முருகதாஸ் கண்ணன், கெயிலின் எரிவாயு குழாய் பதிப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அனுமதி கவலை அளிக்கக்கூடியதாகும். இது ஒட்டுமொத்த விவசாயிகளையும் விரக்தி மனப்பான்மைக்கு தள்ளும். நீதிபதிகள் இந்த பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று ஒரு சார்பாக தீர்ப்பு வழங்கியதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. ஏற்கனவே அழிந்து வரும் விவசாயத்தை படுகுழியில் தள்ளி நீதித்துறையின் மாண்பையும் சிதைக்கக்கூடியது இந்த தீர்ப்பு என்கிறார்.
இலங்கையில் நடந்து முடிந்த காமன்வெல்த் மாநாடு பற்றி எழுதுகின்ற கனடா நேயர் முல்லைமதி, இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடத்துவதற்கு அனுமதித்ததும் அதில் கலந்து கொண்டதும் இந்த உலகம் சிறுபான்மை தமிழர்களுக்கு பெரும் துரோகம் அளித்திருக்கின்றார்கள். இதன் மூலம் இலங்கையில் அனைத்து செயற்பாடுகளையும் இந்த உலகம் அனுமதித்திருக்கின்றது. இது இலங்கையில் சிறுபான்மை இனங்களை சிங்களம் தான் விரும்பியது போல நடத்துவதற்கு வாய்ப்பளித்திருக்கின்றது. இது உலகின் பொறுப்புணர்வை கேள்விக்குள்ளாயிருக்கின்றது என்று இருக்கின்றார்.
இலங்கை காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் பங்கேற்காதது பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், இலங்கையின் மனித உரிமை மீறல்களை கண்டிக்கும் பொருட்டு இந்திய பிரதமர் மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் இருந்ததை விட அங்கு சென்று தவறுகளை சுட்டிக்காட்டி தமிழர்கள் சம உரிமையுடன் வாழ வலியுறுத்தி இருந்தால் அது பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்தியா அண்டை நாடுகளுடன் நட்புறவு பேணுவதுடன் தமது நலன்களையும் உரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்கிறார்.
இதே பிரச்சனை பற்றி சென்னை வாசிகளின் கருத்து பற்றி எழுதுகின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, எதிரும் புதிருமான கருத்துக்கள் வந்தன, காங்கிரசுக்கு ஆதரவான குரல்களும் வந்தன, இவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டவர்களைப் போல் தோன்றுகிறது, கசாப்பு கடைக்காரர்களை நம்பும் ஆடுகளைப் போன்றவர்கள் இவர்கள் என்று இருக்கின்றார்.
சென்னை மால்களில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படுவது பற்றிய பெட்டகம் பற்றி எழுதும் மனம்புண்டி தட்சிணாமூர்த்தி, டாஸ்மாக் ஆரம்பித்த பின்னர் குடிகாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது உண்மைதான். ஆனால் மற்ற மாநிலங்களிலெல்லாம் மதுவிலக்கு இல்லாத பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்கிறார்.
இதே பெட்டகம் குறித்து எழுதுகின்ற திருத்தங்கள் நேயர்கள் மாணிக்கராசன் மற்றும் சவுந்தல் ஆகியோர், அரசுகள் மக்களுக்கு உதவாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களின் உயிருக்கு உபத்திரவம் செய்யாமலாவது இருக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள்.
நித்தாக்கத் சட்டத்தை அடுத்து சவுதி அரேபியாவில் இருந்து வெளியேறும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பிரச்சினை பற்றி எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டு இந்தியா திரும்பும் தொழிலாளர்களுக்கு இந்திய அரசு உதவ வேண்டும், அவர்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு அந்நிய செலாவணி அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை அரசு உணர வேண்டும் என்கிறார்.
தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள் பெட்டகத் தொடரில் தமிழர்கள் எப்படி பர்மாவில் விவசாயம் பணி செய்து முன்னேறினார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது என்று இருக்கின்றார் வரதராஜன் பட்டே நேயர் அலெக்சாண்டர்.
இலங்கை போரில் காணாமல் போனவர்கள், இறந்தவர்கள் மற்றும் உடைமைகளை இழந்தவர்களை பற்றிய கணக்கெடுப்பு தொடங்கியிருப்பது பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் அருள் ராமசாமி, புலி என்று சொன்னாலே கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படும் இலங்கையில் இந்த கணக்கெடுப்பு எப்படி சாத்தியப்படும்? அயல் நாட்டு பிரமுகர்களிடம் முறையிடுவர்களையே மிரட்டும் அல்லது தாக்கும் நிலை அங்கு உள்ளதை நாம் மறக்க இயலாது. இலங்கை ஒரு மறைமுக சர்வாதிகார நாடு. அங்கு முன்னெடுக்கப்படும் அனைத்து இனப்படுகொலைகளை மறைக்க அல்லது திசை திருப்பத்தான் இது என்றால் அது மிகையல்ல என்கிறார்.
இதே செய்து குறித்தெழுதுகின்ற ஜாழ்ப்பாணம் நேர் ரகுநாதன் உமாபதி, கடந்த தசாப்தங்களில் இலங்கை நாணயத்தின் மதிப்பு பல மடங்கு குறைந்திருக்கின்றது. சேதத்தை மதிப்பிடுகின்ற பொழுது அதன் இப்போதைய விலையிலா மதிப்பிடுவது அல்லது இழப்பு நடந்திருக்கின்ற போது இருந்த விலையிலா மதிப்பிடுவது? எந்த கிராம சேவையாளர் மதிப்பீட்டினை மேற்கொள்வது? எடுத்துக்காட்டாக குறும்ப சிட்டி பலாளி கரையில் இருக்கின்ற இடம், அங்கிருக்கின்ற ஒருவர் அரியாலையில் இருந்தால் எந்த கிராம சேவையாளரிடம் இந்த சேத விவரத்தை தெரிவிப்பது போன்ற விஷயங்கள் தெளிவாக இல்லை என்று இருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சேவகன். இத்துடன் இந்த வார நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சிவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.